போரும் சமாதானமும்.
பகுதி 5.
தமிழரின் தேசிய இன பிரச்சினைக்கு விரைவான தீர்வு காணும் வகையில் நடைமுறை செயற்திட்டங்களை கொண்ட புரட்சிகரமான அரசியல் அணுகுமுறையையே இளைய தலைமுறை விரும்பியது. ஒருபுறம் ஆயுத படைகளின் அடக்குமுறையும் மறுபுறம் அரசு இனவாத ஒடுக்குமுறையுமாக ஒரு புரட்சிகரமான புறநிலையை எதிர்கொண்டு நின்ற இளைஞர் சமூகம் காந்திய தத்துவத்தில் நெறிக்கப்பட்ட சாத்வீக அரசியல் வழிமுறையை கைவிட நிர்பந்திக்கப்பட்டது. தாம் எதிர்கொண்டு நிற்கும் யதார்த்த சூழ்நிலைக்கு சாத்வீகம் நடைமுறை சாத்தியமற்றது என்பதோடு புரட்சிகரமான அரசியல் அணுகுமுறைக்கு ஏற்றதாக அமையாது என்பதையும் இளைஞர்கள் உணர்ந்து கொண்டார்கள். 70களின் முற்பகுதியில் தமிழ் அரசியல் அரங்கில் வெடித்த தமிழ் இளைஞர்களின் அரசியல் வன்முறை பின்பு காலப்போக்கில் ஒழுங்கமைவான எதிர்ப்பு இயக்கமாக வடிவெடுத்தது. தீவிரவாத இளைஞரின் இந்த அரசியல் வன்முறையானது பழமை பெண் தமிழ் தலைமைக்கும் சரி, சிங்கள ஒடுக்குமுறை ஆட்சியாளருக்கும் சரி, சிம்ம சொப்பன அரசியல் யதார்த்தமாக தோற்றமெடுத்தது. மாறி மாறி ஆட்சி பீடம் அமர்ந்த சிங்கள அரசுகளின் ஒடுக்குமுறை கொள்கைகளுக்கு நேரடியாக பலிக்கடாவாக ஆக்கப்பட்ட காரணத்தினாலேயே தமிழ் இளைஞர்களிடையே தீவிரவாத கடும் போக்கும் வளைந்து கொடாத எதிர்ப்புணர்வும் வன்முறையும் தலை தூக்கின. படித்த தமிழ் இளைஞர்களிடையே நிலவிய வேலையில்லா திண்டாட்டம் காரணமாக நிரந்தரமான விரக்தியையும் சூன்மையான எதிர்காலத்தையும் அவர்கள் எதிர்கொண்டு நின்றார்கள். அரசாங்கம் வகுத்த பாகுபாடான தரப்படுத்தல் திட்டமும் தனி சிங்கள சட்டமும் தமிழ் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பையும் உயர்கல்விக்கான வாயில்களையும் நிரந்தரமாக மூடிவிட்டன. ஒருபுறம் வேலை வாய்ப்பின்மையால் ஏற்பட்ட விரக்தி, மறுபுறம் உயர்கல்வி வாய்ப்பின்மையால் ஏற்பட்ட அங்கலாய்ப்பு, இன்னொரு புறம் அந்நிய மொழி திணிப்பால் ஏற்பட்ட ஆத்திரம் ஆகியன தமிழ் இளம் சமூகத்திற்கு ஒரு புதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. இந்த பாழான நிலையிலிருந்து மீட்சி பெறுவதனால் தமது வாழ்க்கையை முற்றாக மாற்றியமைக்கக்கூடிய ஒரு புரட்சிகரமான அரசியல் நடைமுறையை தாம் தழுவ வேண்டுமென அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அரச ஒடுக்குமுறை தீவிரமடைந்து வந்த அந்நெருக்கடியான காலகட்டத்தில் ஆயுத போராட்டம் வாயிலாக தமிழ் தேசத்தின் சுதந்திரத்தை வென்றெடுப்பதே தமிழ் மக்களுக்கு எஞ்சியிருந்த ஒரே வழி என அவர்கள் புரிந்து கொண்டார்கள். எனவே சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையில் தமிழர் தாயகம் பிரிந்து சென்று தனி அரசை நிறுவ வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழர் ஐக்கிய முன்னணி தலைவர்கள் முன்வைக்க வேண்டுமென அவர்களுக்கு நெருக்குவாரம் கொடுத்த புரட்சிகர தமிழ் இளைஞர்கள் தமது தீவிரவாத போராட்ட உணர்வில் வெளிப்படுத்தும் வகையில் அரசியல் வன்முறையில் குதித்தார்கள். 70களின் முற்பகுதியில் வெளிப்பாடு கண்ட தமிழ் இளைஞரின் அரசியல் வன்முறையை அரச ஒடுக்குமுறை பயங்கரவாதத்திற்கு எதிரான தீவிரவாத கிளர்ச்சியாகவும் தமிழரின் அரசியல் போராட்ட வடிவங்களில் ஒன்றாகவும் பார்க்க வேண்டும். தமிழ் இளம் சமூகத்தினரிடையே வளர்ச்சி கண்ட தீவிரவாதமும் பொறுமை இழந்த ஆவேசமும் கிளர்ச்சி போக்குமே தமிழர் விடுதலை முன்னணியின் அரசியல் சுதந்திரம் என்ற லட்சிய பயணத்தை துரிதப்படுத்தியது எனலாம். தமிழ் அரசியல் வானில் தலை தூக்கிய இளைஞர் வன்முறையின் வரலாற்று மூலத்தை பதிவு செய்யும் போது போராட்ட உணர்வுடைய பெரும்பாலான தீவிரவாத இளைஞர்களை ஊக்குவித்து வளர்த்து தமிழரின் ஆயுத எதிர்ப்பு இயக்கம் தோன்றுவதற்கான புறநிலையை உருவாக்கி கொடுத்த ஒரு அமைப்பை பாராட்டியாக வேண்டும். தமிழ் மாணவர் பேரவையே இந்த அமைப்பாகும். மிகவும் உறுதிப்பாடும் அர்ப்பணிப்பும் உடைய புரட்சிவாத இளைஞர்களை அது உருவாக்கியது. தேச விடுதலை என்ற லட்சியத்தில் இந்த இளைஞர்கள் கொண்டிருந்த உருக்கையொத்த உறுதிப்பாடு ஏனையோருக்கும் ஊக்கத்தை கொடுத்து முன்மாதிரியாக அமைந்தது. இந்த புரட்சிகரமான மரபிலே தோன்றி ஒப்பற்ற விடுதலை வீரனாக திகழ்ந்து இறுதியில் தனது உயிரையே தியாகம் செய்த இளைஞர் சிவகுமாரன் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவர். சிங்கள அரசின் அதிகாரத்திற்கு அடிபணிய மறுத்து அரச அடக்குமுறையின் இயந்திரமாக செயற்பட்ட காவற்துறையை துணிச்சலோடு எதிர்த்து போராடிய இந்த இளைஞன் ஒரு வீர காவியத்தை படைத்தான். புரட்சிகர வன்முறை மூலம் சிவகுமாரன் ஏற்றி வைத்த சுதந்திர தீபம் தமிழீழம் எங்கும் அணையாத தீயாக பரவியது. குண்டு வீச்சு, துப்பாக்கி சூடு, வங்கி கொள்ளை, அரசு சொத்துடைமை மீது தாக்குதல் போன்ற அரசியல் வன்முறைகள் தமிழ் பகுதிகளில் பரவின. வடக்கே வருகை புரிந்த சிங்கள அமைச்சர் ஒருவரின் வாகனம் மீது குண்டு வீசப்பட்டது. குடியரசு அரசியல் யாப்புக்கு ஆதரவு வழங்கி தமிழ் மக்களின் அபிலாசைக்கு விரோதமாக செயற்பட்ட தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரான ஆர். தியாகராஜா மீது படுகொலை முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அரசுக்கு பேராதரவு வழங்கி கொண்டிருந்த குமார குலசிங்கம் சுட்டுக் கொல்லப்பட்டார். புதிய அரசியல் யாப்பு நிறைவேற்றப்பட்ட அன்று தமிழீழம் எங்கும் பன்சேல் சம்பவங்கள் வெடித்தன. பேருந்துகள் தீக்கிரையாக்கப்பட்டன. அரச கட்டடங்கள் மீது குண்டுகள் வீசப்பட்டன. சிங்கள தேசிய கொடிகள் எரிக்கப்பட்டன. அடக்குமுறைக்கு எதிரான கிளர்ச்சியாக எழுந்த வன்முறை அலைகளை நசுக்கிவிட முனைந்த அரசாங்கம் காவல்துறையினருக்கு மேலதிக அதிகாரங்களை வழங்கி பயங்கரவாத ஒடுக்குமுறையை கட்டவிழ்த்துவிட்டது. சட்டம் வழங்கிய அதிகாரத்தாலும் அரசு வழங்கிய உற்சாகத்தாலும் வீறு கொண்ட காவல்துறையினர் அப்பாவிகளான பொதுமக்கள் மீதும் குறிப்பாக தமிழ் இளைஞர் மீதும் கொடூரமான வன்செயலை கட்டவிழ்த்து விட்டனர். சித்திரவதை, சிறை, படுகொலை ஆகிய பயங்கரங்களில் காவல்துறை கொடுங்கோன்மை தாண்டவமாடியது. யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற 4வது உலக தமிழராட்சி மாநாட்டின் இறுதி நாளன்று இரவு காவல்துறையினர் நடத்திய மிருகத்தனமான தாக்குதலே மிகவும் அருவறுப்பான ஆத்திரமூட்டும் செயல் என குறிப்பிடலாம். இந்த மாபெரும் கலாச்சார நிகழ்வின் போது தென்னிந்தியாவிலிருந்து வருகை புரிந்த பெரும் கல்விமான் பேராசிரியர் நைனா முகமது அவர்களுடைய பேருரையை ஏறத்தாழ 100,000 தமிழ் மக்கள் வாய்புலந்து கேட்டிருக்கும் தருணத்தில் இந்த கொடுமை நிகழ்த்தப்பட்டது. நன்கு ஆயுதம் தரித்த 100,000 சிங்கள காவல்துறையினர் நன்கு வகுக்கப்பட்ட தாக்குதல் திட்டத்தோடு கண்ணீர் புகை குண்டு, குண்டாந்தடி, துப்பாக்கி கூர்முனை ஆகியவை சகிதம் பார்வையாளர் மீது திடீர் தாக்குதல் நடத்தினார்கள். சிதறியோடிய மக்களிடையே ஏற்பட்ட குழப்பத்தில் 8 உயிர்கள் பலியாகின. பெண்கள், பிள்ளைகள் அடங்குவதாக 100,000 கடும் காயமடைந்தனர். இந்நிகழ்வு தமிழ் இனத்தின் இதயத்தில் ஆழமான வடுவை ஏற்படுத்தியது. மக்களின் தேசிய பெருமைக்கும் பெரும் தலைகுனிவை உண்டு பண்ணியது. காவல்துறையின் இளிமையான பண்பை இந்த நிகழ்ச்சி வெளிப்படுத்தியது. அரச ஒடுக்குமுறையின் பயங்கரவாத கருவியாகவே காவல்துறையினர் தமிழ் மக்களின் கண்ணில் படிந்தனர். சிங்கள இனவாத அரசின் இந்த பயங்கரவாத வன்முறைக்கு எதிராக தமிழ் இளைஞரின் வன்முறை செயற்பாடுகள், விடுதலை புலிகள் இயக்கத்தின் தோற்றம் வளர்ச்சியுடன் ஒழுங்கமைவான ஆயுத எதிர்ப்பு இயக்கமாக பரிமாணம் பெற்றது.
விடுதலை புலிகளின் தோற்றமும் வளர்ச்சியும்.
70களின் ஆரம்ப காலத்தில் சிங்கள இனவாத அடக்குமுறை அரசுக்கு எதிராக தமிழ் தீவிரவாத இளைஞர்கள் முன்னெடுத்த வன்முறையானது செம்மையாக திட்டமிடப்படாத, ஒன்றோடொன்று தொடர்பற்ற, ஒழுங்கமைவற்ற வன் செயல்களாக அங்குமிங்கும் வெடித்தன. இத்தகைய வன்முறை போராட்டத்தில் அதிருப்தி அடைந்த இளைஞர்கள் புரட்சிகரமான அரசியல் கோட்பாட்டையும் செயற்பாட்டையும் ஆதாரமாக கொண்ட ஒரு விடுதலை அமைப்பை தேடி அலைந்தார்கள். போராட்ட உணர்வால் குமரி நிற்கும் தீவிரவாத தமிழ் இளைஞர்களின் அரசியல் அபிலாசைகளுக்கு வெளிப்பாடு காணும் வகையில் உருப்படியான புரட்சிகரமான திட்டம் எதுவும் தமிழர் ஐக்கிய முன்னணியிடமோ அன்றி இடதுசாரி இயக்கங்களிடமோ இருக்கவில்லை. தமிழர் ஐக்கிய முன்னணியை பொறுத்தவரையிலே அதன் அரசியல் கட்டமைப்பு பழமைவாத கருத்தியலை தளமாக கொண்டது. எனவே புரட்சிகர அரசியல் செயற்படுவதற்கான தளத்தை வழங்க அதனால் இயலவில்லை. தமிழ் தேசிய தலைவர்கள் தமிழரின் லட்சியத்திற்காக பாடுபடுவதாக உரத்து குரல் எழுப்பி கொண்டிருந்த போதிலும் ஒடுக்கப்படும் தமிழினம் விடுதலை பெறுவதற்காக உருப்படியான அரசியல் திட்டம் எதையும் வகுக்க தவறிவிட்டார்கள். இந்த உண்மையை தமிழ் மக்கள், குறிப்பாக போராட்ட உணர்வுடைய தீவிரவாத தமிழ் இளைஞர் ஐயன் திரிபர கண்டுகொண்டனர். முடிவடைந்த 3 தசாப்தங்களாக தமிழ் அரசியல்வாதிகள் தாம் அறிந்த அனைத்து வெகுசன போராட்ட வடிவங்களை நடத்தி பார்த்து சலித்து போனார்கள். சிங்கள அரச அதிகார கட்டமைப்பிலிருந்து அவர்கள் ஒதுக்கப்பட்டிருந்தனர். அப்படி இருந்தும் அவர்கள் நாடாளுமன்ற நாற்காலிகளில் ஒட்டி கொண்டிருந்து அவ்வப்போது தமது குமைச்சலை வெளிப்படுத்தி கொண்டிருந்தனர். பாலைவனத்தில் ஒலித்த சப்தமாக அவர்களது குரலுக்கு எவரும் செவி மடுக்கவில்லை. வெற்று சுவருக்கு வேதாந்தம் ஓதும் நிலையில் அவர்கள் இருந்தார்கள். பாரம்பரிய இடதுசாரி கட்சிகளை பொறுத்தவரை அவர்கள் தங்கள் அரசியல் லட்சியங்களையும் அணுகுமுறைகளையும் தலைகளாக மாற்றிக்கொண்டார்கள். அவர்களது அரசியல் சிந்தனை ஆளும் வர்க்கத்தின் கருத்தியலால், அதாவது சிங்கள பௌத்த பேரினவாதத்தால் மழுங்கடிக்கப்பட்டிருந்தது. கூட்டு சேர்ந்து விட்டு கொடுக்கும் சந்தர்ப்பவாத அரசியலை தழுவிக்கொண்ட இடதுசாரிகள் தமிழர்களுக்கு எதிராக அரச ஒடுக்குமுறை தீவிரமடைந்த போது அக்கொடுமையான மெய்நிலையை கண்டும் காணாததும் போல பார்த்து கொண்டிருந்தார்கள். தமிழ் தேசிய போராட்டத்தினது புரட்சிகரமான வரலாற்று புறநிலையை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தமிழ் தீவிரவாத இளைஞர்களது அரசியல் அபிலாசிகளின் தாற்பரியத்தையும் அவர்களால் உணர்த்து கொள்ள முடியவில்லை. தமிழ் மாணவர் பேரவை 1970 உருவாகியது. புரட்சிகர அரசியலை அது பரிந்துரைத்தது. மாணவ தலைவர்கள் போராட்ட வழியை கடைபிடிக்க வேண்டுமென விதைந்துரைத்தது. அரசின் தரப்படுத்தல் என்ற பிரித்து ஒதுக்கும் கல்விக் கொள்கைக்கு எதிராக மாணவ எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை பிரமாண்டமான அளவில் ஏற்பாடு செய்தது. கருத்தரங்குகள், மாநாடுகளை ஒழுங்கு செய்து எதிர்ப்பு குரல்களுக்கான மேடைகளை வழங்கியது. அரச ஒடுக்குமுறைக்கு எதிராக நடைமுறை சாத்தியமானதும் புரட்சிகரமானதுமான ஆயுத எதிர்ப்பு போராட்ட வடிவத்தையே மாணவர் பேரவை தலைவர்கள் மறைமுகமாக தூண்டினார்கள். தாயக விடுதலை உணர்வால் உந்தப்பட்ட இளைஞர்கள் மாணவர் பேரவையின் வழிகாட்டலையும் தலைமையையும் நாடினார்கள். மாணவ பேரவையின் தலைவர்கள் வரும் வார்த்தை வழிகாட்டலுக்கே லாயக்கானவர்களாக இருந்தார்கள். காரிய சாத்தியமான செயற்திட்டம் ஒன்றை செயலளவில் நடைமுறைப்படுத்துவதற்கான தலைமையையோ வழிகாட்டலேயோ வழங்க அவர்கள் தயாராக இல்லை. அடக்குமுறை அரசுக்கு எதிராக ஆயுத போராட்டம் ஒன்றை ஒழுங்குபடுத்தி வழி நடத்துவதற்கு வேண்டிய அறிவோ துணிச்சலோ அவர்களிடம் இருக்கவில்லை. மாணவ பேரவை தலைமை பீடத்தின் கையாலாக தன்மையால் ஏமாற்றமடைந்த தீவிரவாத இளைஞர்கள் வன்முறை போராட்டங்களை தனித்தும் குழுக்களாகவும் தாமே தொடுக்க தீர்மானம் பூண்டார்கள். இதன் விளைவாக அங்கிக்கென தாறுமாறான வன் தாக்குதல்கள் இடம்பெற்றன. அரசியல் படுகொலைகள், குண்டுவீச்சு, துப்பாக்கிச் சூடு, அரச சொத்துடைமைகளுக்கு தீ வைத்தல், அரச வங்கி கொள்ளை போன்ற சம்பவங்கள் நிகழ்ந்தன. அரச ஆயுதப்படையினர், குறிப்பாக காவல்துறையினர் பதிலடியாக தமிழ் இளைஞர்கள் மீது எல்லையற்ற வன்முறையை பிரயோகித்தார்கள். பெருமளவில் கைது, வழக்கின்றி சிறை, சித்திரவதை, கொலை ஆகியவை நாள்தோறும் நடந்தேறின. தீவிரவாத இளைஞர்களுக்கு உற்சாகமும் தார்மீக ஆதரவும் வழங்கியவர்கள் தமிழ் மாணவர் பேரவையினர் என்பது தெரிந்ததும் பேரவை பணிமனை மீது காவல்துறையினர் சோதனை நடத்தி அதன் தலைவர் சத்தியசீலன் உட்பட ஏனைய தலைவர்களையும் கைது செய்தனர். தாங்கவோனா சித்திரவதைக்கு உள்ளான பேரவை தலைவர்கள் அரசியல் வன்முறையில் ஈடுபட்டிருக்கும் இளைஞர்களில் முதன்மையானவர்களின் பெயர்களை ஒப்புவித்திருந்தார்கள். காவல்துறையினரின் வேட்டைக்கு தாம் ஆளாகலாம் என்பது கண்டு முதல்நிலை தீவிரவாதிகளில் முக்கியமானவர்கள் தலைமறைவானார்கள். அன்று தலைமறைவாகிய இளம் தீவிரவாத போராளிகளில் ஒரு அற்புதமான இளைஞரும் இருந்தார். இவர் தமிழ் மக்களின் விடுதலைக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்திருந்த ஒரு இளம் மாவீரர். காவல்துறையினரின் தீவிர வேட்டைக்கு இலக்காகி இருந்த அந்த இளம் புரட்சிவாதிக்கு அப்பொழுது 16. அன்றைய காலத்து விடுதலை போராளிகளின் வரிசையில் இவரே வயதில் மிக இளையவராவார். இவரே வேலுப்பிள்ளை பிரபாகரன். தமிழரின் தேச சுதந்திர இயக்கமாக தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை கட்டியெழுப்பி ஒப்பற்ற ஆயுத போரியல் பாதைக்கு அத்திவாரமிட்ட வரலாற்று நாயகன். யாழ்ப்பாண தீபகற்பத்தின் வடகடலோர பட்டினமாகிய வெல்வெட்டித்துறையில் 1954 நவம்பர் 26 பிரபாகரன் பிறந்தார். வரலாற்றின்படி பார்த்தால் தீரமிகு கப்பல் ஓட்டிகளும் துணிச்சல் மிகுந்த கடத்தல் வேட்டைக்காரரும் வாழ்ந்த இடமாக வல்வெட்டித்துறை கருதப்படுகிறது. சிங்கள இனவாத அடக்குமுறை அரசுக்கு எதிராக தீவிரவாத எதிர்ப்புணவை காட்டுவதிலும் வல்வெட்டித்துறை புகழ் பெற்றது. தாயக பற்றும் தேசிய விடுதலை உணர்வும் மிக்க நிகரற்ற சுதந்திர போராளிகளை பெற்றெடுத்த புனித மண்ணாக இது விளங்குகிறது. திருவங்கடம் வேலுப்பிள்ளை வல்லிபுரம் பார்வதி தம்பதியாரின் கடைசி பிள்ளை பிரபாகரன். இவருக்கு 2 சகோதரிகள், 1 சகோதரன். அப்பா ஓர் அரசாங்க ஊழியர், மாவட்ட காணி அதிகாரி. அப்பழுக்கற்ற நடத்தை, இனிமையான சுபாவம், மென்மையான போக்கு, அவதிப்பட்டோருக்கு ஓடிச் சென்று உதவும் பாங்கு, ஊரிலும் உலகிலும் பிரபாகரனின் அப்பாவுக்கு நல்ல மதிப்பு. இளம்பிராயத்தில் மிகுந்த நுண்ணறிவும் விழிப்புணர்வும் கொண்டிருந்த பிரபாகரன் தனது மக்கள் வாழ்ந்த அடக்குமுறையான சூழ்நிலையையும் அவர்கள் அனுபவித்து வந்த ஆழமான துன்ப துயரங்களை உணர்ந்து கொண்டார்.
இதன் தொடர்ச்சியை அடுத்த தொடரில் கேட்கலாம்.